நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலகிலா நாள்தோறும் கல்வி, விளையாட்டு, சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு போன்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளா தினமும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று கடல்வாழ் உயிரினங்களில் மிகவும் அபூர்வமான உயிரினமான கடல் பசு குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்குவதற்காக தூத்துக்குடி ஜெயிண்ட் மேரிஸ் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பரிபூரண செல்வி அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். வாங்க நேர்களே, இவர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சி தொகுப்பை நாமும் கேட்டு மகிழலாம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கடல்வாழ் உயிரினங்கள்ல நிறைய விலங்கினங்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்குது. இது சுற்றுச்சூழல்ல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு இன்னைக்கு நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே வர்றாங்க. அந்த வகையில கடல்வாழ் உயிரினங்கள்ல மிகச்சிறந்த ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லும் பொழுது கடல் பசு. இன்னைக்கு கடல் பசுவினுடைய அமைப்பு, அதனுடைய வாழ்க்கை முறை, அத குறித்து பல்வேறு தகவல்களை இன்னைக்கு பேராசிரியர் அம்மா அவர்களை நேர்காணல செஞ்சு பல்வேறு தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அம்மா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க அம்மா.
என்னுடைய பேர் டாக்டர் எம் பரிபூரண செல்வி. நான் சென்ட் மேரிஸ் காலேஜ்ல ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
கடல் பசு அப்படின்னா என்ன, அதனுடைய உடல் அமைப்பு, குறிப்பா இந்த கடல் பசு உயிரினத்தினுடைய வாழ்க்கை முறை, அதனுடைய எடை அளவு, கடல் பசு எந்த அளவுக்கு நீள அகலம் இருக்கும், அதனுடைய அமைப்பை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
கடல் பசு அப்படின்றது வந்து இது வந்து தாவரங்களை உண்ணக்கூடிய ஒரு கடல்வாழ் உயிரினம். இது வந்து கடலோட அடிவாரத்துல இருக்கக்கூடிய அந்த சீ கிராஸ் பெட்ஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த புல்வெளிகள் அதுலதான் இது இருக்குது. அதை தான் இது உணவா கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது ஒரு மெரைன் மேமல், அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு அனிமல், கடல்ல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. விஞ்ஞான ரீதியில என்னுடைய பெயர் அப்படின்னு பார்த்தா டுகாங் டுகான் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்லுவாங்க. தொகுதி அப்படின்னு பார்த்தா இது வந்து கார்டேட்டா அப்படின்ற தொகுதி. இதனுடைய வகுப்பு மெமாலியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனோட வரிசை சைரீனியா. இதனுடைய குடும்பம் டுகான்ஜிடே. இதனுடைய பேரினம் டுகாங் டுகாங் டுகான் சயின்டிபிக் நேம் இதுக்கு. இதனுடைய உடல் வடிவம் வந்து நீளமா இருக்கும். இதனுடைய உடல் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையான தசைகளால் ஆனது. இதனுடைய தலையை பார்த்தா கொஞ்சம் அப்படியே சற்று தட்டையா இருக்கும். இதனுடைய வாய்ப்பகுதி வந்து இந்த புல்வெளிகளை, இந்த புல்களை சாப்பிடுதா, அதனால இது வந்து கொஞ்சம் அப்படி கீழ் நோக்கி பாக்குற மாதிரி, அந்த புல்களை பறித்து சாப்பிடுற அளவுக்கு இதனுடைய கீழ் நோக்கி இது அமைந்திருக்கும். அதனுடைய வால் டெயில் இருக்கு, அதை துடுப்பா அது பயன்படுத்துது. முன்னங்கால் அப்படின்றும் இது வந்து நீந்தி போகிறதுக்கு தண்ணி, இதனுடைய வாழ்க்கை முழுவதும் இது தண்ணியில தான் இருக்கு. அதனால நீந்தி போகிறதுக்கு ஏதுவோ அது வந்து துடுப்பு, அந்த முன்னன்கால்கள் ரெண்டும் துடுப்பு மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னங்கால்கள் கிடையாது. இதனுடைய தோல் பார்த்தோம்னா கொஞ்சம் திக்கா இருக்கும். தடிமனா இளஞ்சிவப்பு அல்லது மங்கலான பழுப்பு நிறத்துல இது வந்து அந்த தோலுடைய நிறம் வந்து அப்படி இருக்குது. முக்கியமா இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தா இது வந்து நீர்ல சீ கிராஸ் பெட் சொல்றோம்ல, அதைதான் இது சாப்பிடுது. ஃபாஸ்டாலாம் போகாது, மெதுவா நகரக்கூடிய ஒண்ணு. இது அப்பப்ப ஒரு ஆறு நிமிஷத்துக்கு ஒருக்கும் அப்படி மேல வந்து மூச்சு எடுக்கக்கூடிய சுபாவம் உள்ளதா இருக்கு. இதனுடைய உடலுடைய நீளம் அப்படின்னு பார்த்தா 2.5 3 மீட்டர் வரைக்கும் அதனுடைய நீளம். வெயிட் அப்படின்னா 250 ஒரு 430 அந்த மாதிரி கிலோ, அவ்வளவு வெயிட் இருக்கு. இது சுமார் 70 வரை வாழக்கூடிய ஒரு விலங்கு.
ஆமா, இப்ப இந்த கடல் பசுக்கள் அப்படிங்கிற இந்த விலங்குகள் உலகத்துல முதன் முதல்ல எப்போது மனிதர்களால இப்படி ஒரு விலங்கு இருக்கு அப்படிங்கறது கண்டறியப்பட்டது, இதுக்காக வரலாற்று பின்னணியுடைய தகவல்கள் ஏதாவது இருக்காங்கம்மா?
கடல் பசுக்கள் பற்றிய முதல் வரலாற்று பதிவுகள் வந்து பல நூற்றாண்டுகளா இருந்தாலும் இத பற்றிய விஞ்ஞான கண்டறிதல் அப்படின்றது வந்து ஐரோப்பிய பயணிகள் தான் அவர் 17 அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த கடல் பசுகள் வந்து முதன்மையா காணப்பட்ட இடம் அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலுடைய மேற்கு பகுதி, மன்னார் வளைகுடா பகுதி, அப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய அந்த வடக்கு கடற்கரை பகுதி, இதுல தான் அந்த கடல் பசுகள் முதன்மையா காணப்பட்டுச்சு. இந்த கடல் பசுவோட விஞ்ஞான பெயர் நம்ம பார்த்த மாதிரி டுகாங் டுகான். இப்படி பெயரிட்டவர் வந்து 1776 முல்லர் அப்படின்றவர் வந்து இதற்கு அந்த பெயர் கொடுத்தாரு. பண்டைய காலங்கள்ல இந்த கடல் பசுவை பற்றி நம்ம சில சமுத்திர கதைகள் எல்லாம் மெர்மெய்ட்ஸ் அல்லது சி மெய்டன்ஸ், கடல் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது ஒரு மிக பெரிய கடல் பசு வந்து இதுக்கு முன்னாடி காணப்பட்டுச்சு 1741. இத வந்து பெரிங் கடல்ல ஜா ஜார்ஜ் ஸ்டெல்லர் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவருடைய பேரை பத்தி வச்சு அதுக்கு வந்து ஸ்டெல்லாஸ் சீ கவ் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு. இந்த கடல் பசு வந்து 27 வருஷத்துக்குள்ள வந்து மனிதர்களால வேட்டையாடப்பட்டு அழிந்து விட்டது. ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட். 1741 அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. 1768 அது வந்து அழிந்து போயிட்டு. இது வந்து வரலாற்றுல மிகவும் ஒரு வேகமா அழிந்த ஒரே பெரிய மிருக இனம். இந்த மன்னார் வளைகுடா பகுதி, பாக் வளைகுடா பகுதி அந்த இடத்துல உள்ள இந்த இடம் வந்து அதுக்கு பழமையான வாழிடங்களா இருக்கு. அப்புறம் தமிழகத்துடைய கடற்கரை பகுதி, குறிப்பா ராமேஸ்வரம், மண்டபம் இந்த பகுதிகளிலும் இது பாரம்பரியமா காணப்பட்டுச்சு. இதை வந்து இந்த நம்ம மக்கள்லாம் இதை வந்து நீர் பசு, கடல் பசு அப்படின்லாம் இதை வந்து அழைச்சாங்க.
ஆமா, இப்ப இந்த கடல் பசு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல இருக்கக்கூடிய ஆண் கடல் பசு, பெண் கடல் பசு இதனுடைய பாலின வேறுபாட்டை எப்படி அறியலாம்? கடல் பசுக்களுடைய இனப்பெருக்க முறைகள் அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
வெளிப்படையான உடல் வேறுபாடுகள் அப்படின்னா ஒரு சில வேறுபாடுகள் தான் இருக்கு. ஆனா அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் அப்படின்ற ரொம்ப சரியா சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் பசு வந்து பெண் பசுவை விட கொஞ்சம் சைஸ்ல வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். பெண் பசுக்கள்ல மேமரி கிளான்ஸ் இருக்கும். இதுல ஆண் பசுக்கள்ல அந்த மேமரி கிளான்ஸ் எல்லாம் இருக்காது. அதே போல ஜெனிட்டல் ஓபனிங் சொல்றோம், ஜெனிட்டல் ஸ்லிட் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஆண் பசுக்கள்ல இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அங்க அம்பிளிகஸ்க்கும் ஏனஸ்க்கும் இடையில கரெக்டா சென்டர்ல இருக்க மாதிரி இருக்குது. பெண் பசுக்கள்ல இந்த ஜெனிட்டல் ஓபனிங் எங்க இருக்கு அப்படின்னா அந்த மலப்புள்ள ஏனஸ் சொல்றோம்னா அதுக்கு ரொம்ப அருகில இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதுவும் இல்லாம அந்த ஆண் பசுக்கள்ல டஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நீட்சி, இது வந்து மேல் தாடையில முன்னாடி உள்ள அந்த இன்சிசர் டீத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதுல இருந்து கொஞ்சம் நீட்டி கொண்டிருந்த மாதிரி அது இருக்கும். இதுவும் பெண் பசுட்ட இருந்து இந்த ஆண் பசுவை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கு. இதனுடைய இனப்பெருக்க முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கு வருடம் முழுவதும் அந்த கருப்பை தரும் திறன் இருக்குது. ஆனாலும் குறிப்பிட்ட சில காலங்கள், அதாவது சூழ்நிலை, அந்த வசதியான சூழ்நிலை மற்றும் வந்து உணவு கிடைக்கிற சூழ்நிலை, அளவான உணவு கிடைக்கும் சூழ்நிலை, இந்த காலங்கள்ல அதனுடைய இனப்பெருக்க திறன் வந்து அதிகமா இருக்கு. அதுவும் இந்தியா, அந்த ஆஸ்திரேலியா கடல் பகுதி ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ளதை வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் டைமா இருக்குது. அப்புறம் இதனுடைய கரு வளர்ச்சி, அதாவது ஜெஸ்டேஷன் பீரியட், எவ்வளவு நாள் அந்த கரு கற்ப காலம் சொல்றோம்ல அது பார்த்தோம், அது வந்து பெண் கடல் பசுக்கு 13 மாதங்கள் அது வரைக்கும் அது வந்து கருவை பேணி வளர்க்கிறது அதனுடைய வயிற்றுக்களை வச்சு. பொதுவா இது வந்து ஒரே ஒரு குட்டி தான் வந்து ஈனும். இரட்டை குட்டிகள் அப்படின்றதே ரொம்ப மிகவும் அபூர்வமான ஒண்ணுதான். குட்டி பிறந்த உடனே அது வந்து தாய்ப்பால் ஊட்டுது. அந்த தாய்ப்பால் அந்த கொடுக்குற அந்த ஊட்டுற காலமே 1.5 வருஷத்துல இருந்து 2 ஆண்டு வரை அது வந்து அந்த ரொம்ப அதை வந்து கேர் பண்ணி பாத்துக்குது. அதுக்கப்புறம் குட்டிய வந்து பக்கத்துல நீந்த வச்சு இந்த மாதிரி அதனுடைய பாதுகாப்புக்காக இருக்குது. அந்த குட்டி வந்து 6 to 9 வயது ஆன அடைஞ்ச பிறகுதான் அந்த குட்டிக்கு இனப்பெருக்க திறன் வருது. ஜெஸ்டேஷன் பீரியட் அது ரொம்ப லாங் டைமா இருக்கு, அது 13 மாசம். அப்புறம் ஒரு வேளைக்கு ஒரு குட்டி தான் ஈனுது. அப்புறம் அந்த குட்டி பிறந்த பிறகும் அதுக்கு வந்து நீண்ட காலம் தாயினுடைய பாதுகாப்பு தேவைப்படுது. இந்த 3 காரணங்களால கடல் பசுக்களுடைய இனப்பெருக்க விகிதம் வந்து குறைஞ்சு வர்றதுக்கு இது ஒரு காரணம்.
ஆமா, இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் கடல் பசு காப்பகம் அப்படிங்கிறது எங்க எப்போது ஏற்படுத்தப்பட்டது, அதோடைய சிறப்புகள் என்ன, அதே போல தமிழகத்துல கடல் பசு காப்பகம் எங்கு எப்போது ஏற்படுத்தப்பட்டது, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இந்தியாவில கடல் பசு காப்பகம் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்றது வந்து மன்னார் வளைகுடா பகுதி, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல தமிழ்நாட்டுல, அது வந்து செப்டம்பர் 2022 வந்து இது ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய அளவு அப்படின்னு பார்த்தா 448 சதுர கிலோமீட்டர் கடல் நிலப்பரப்பளவு, அதுதான் அவ்வளவு அளவுக்கு காப்பகம் வந்து இருக்குது. இதுதான் இந்தியாவில முதல் கடல் பசு காப்பகம். இந்த கடல் பசுக்கள் வந்து இதனுடைய மூல வாழிடம், அதாவது அந்த சீ கிராஸ் பெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், இந்த புல்வெளிகளை வந்து பாதுகாக்கப்படுது. இதன் மூலமா இந்த கடல் பசுக்களுடைய இனப்பெருக்கம், வாழ்வு, பாதுகாப்பு இதெல்லாம் ஊக்குவிக்கக்கூடியதா இருக்குது. இந்த காப்பகம் தான், இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த காப்பகம் தான், அதாவது தூத்துக்குடியில் அமைந்த இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கிற இந்த காப்பகம் தான் கடல் பசு காப்பகமா, அதாவது தமிழகத்திலே இதுதான் முதல் தரமானது, அந்த முதன்மையானது. இந்தியா முழுவதும் நம்மளுக்கு காணப்படுகிற அந்த கடல் பசுக்கள் வந்து கடல் பசுக்களுடைய அளவுல 90% வந்து தமிழ்நாட்டில், இந்த கடல் தமிழ்நாட்டின் கடல் பரப்புல தான் இது காணப்படுது. அதுவும் குறிப்பா மன்னார் வளைகுடா பகுதியில தான். ஏன்னா இந்த இடத்துல நிறைய இந்த புல்வெளிகள், சீ கிராஸ் பெட்ஸ் வந்து இங்க நிறைய அடர்த்தியா நல்ல அதிகமா இருக்கிறதுனால இந்த கடல், இது வந்து இடத்துல கடல் பசுக்களுடைய அளவும் இங்க அதிகமா காணப்படுது.
இன்னைக்கு மனிதர்களால வனவிலங்குகள் பல இடங்கள்ல ஆங்காங்கே வேட்டையாடப்படுது. மனிதர்கள்டேந்து வேட்டையாடப்படக்கூடிய விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இந்திய அரசாங்கம் 1972 ஏற்படுத்தப்பட்டது. இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துல கடற்பசுவினுடைய பாதுகாப்பு குறித்து என்ன மாதிரியான முக்கியத்துவம் இந்த சட்டத்தால வழங்கப்பட்டிருக்கு?
சட்டம் வந்து 1972 இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம். இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அப்படின்றது. இந்த சட்டத்தின் கீழே பார்த்தா உயிரினங்கள் வந்து பல அட்டவணைகள்ல வகைப்படுத்தப்படுகின்றன. அதாவது பல ஷெட்யூல்ஸ், ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2 அப்படி ஷெட்யூல் 6 வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு லெவல்லையும் அந்த ஷெட்யூல் 1 அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து மிக உயர்ந்த பாதுகாப்பு, எந்த உயிரினங்களுக்கெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் அந்த ஷெட்யூல் 1. அதே போல ஷெட்யூல் 2 அப்படின்னு பார்த்தா உயர்ந்த பாதுகாப்பு. இப்படி வந்து அந்த அது அதுபடி எப்படி என்னென்ன லெவல்ல வந்து அதுக்கு பாதுகாப்பு தேவையோ அதை பொறுத்து அந்த ஷெட்யூல் வச்சு அதை வந்து வகைப்படுத்தி இருக்காங்க. இந்த டுகாங் டுகான் இந்த கடல் பசு வந்து ஷெட்யூல் 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இதுக்கு கீழே இது வந்து பட்டியலிட்டு இருக்காங்க. இதுபடி இந்த பாதுகாப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா கடல் பசுக்களை கொள்ளுதல் அல்லது சேதப்படுத்துதல் கடுமையான குற்றமாகும். கடல் பசுவை பிடித்தல் அல்லது கடல் பசுவை வைத்திருத்தல், விற்பனை செய்கிறது, இது எல்லாமே சட்டவிரோதம். கடல் பசுக்கள் வாழும் அந்த புல்வெளி, கடல் பரப்புகள், இதெல்லாம் வந்து இதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறாங்க இந்த சட்டத்தின் மூலமா. இந்த சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் ஏதாவது செய்தா 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் அபராதமும் விதிக்கப்படும். பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஆய்வுகள், காப்பகங்கள் ஏற்படுத்துதல், இதெல்லாம் இந்த சட்டத்தின் மூலமா செய்ய முடியும். தமிழ்நாட்டுல அந்த மன்னார் வளைகுடா பகுதி அந்த போன்ற இடங்கள்ல கடல் பசுக்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. 1972 இந்த சட்டம், இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அதுக்கு கீழே வர்றதுனால இது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அல்லது பசுமை திட்டங்களில் முக்கிய பங்கா கருதப்படுது. இதை வச்சுதான் இந்த சட்டத்தின் மூலம் தான் தூத்துக்குடியில டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து 2022 இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது.
டால்பின், திமிங்கலம், சுறா இந்த மாதிரியான விலங்குகள்ல இருந்து கடல் பசு எப்படி வேறுபடுது?
கடல் பசு, இந்த டால்பின் ரெண்டுமே வந்து மெரைன் மேமல், குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில உள்ளதான் மேமல் தான். இப்போ இந்த கடல் பசுவையும் நம்ம டால்பினையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கடல் பசு ஒரு தாவர உண்ணி, அந்த புற்களை கடல்வெளி புற்களை மட்டும்தான் இது சாப்பிடும். டால்பின் வந்து ஒரு கார்னிவோர், கடல்ல வாழக்கூடிய சிறிய விலங்குகளை அது வந்து உணவா சாப்பிடுது. கடல் பசுவோடைய வாய் நம்ம வந்து அந்த புற்களை சாப்பிடுறதுக்கு தந்தாக்கல, அதனுடைய வாய் வந்து கீழ் நோக்கி அமைஞ்சு அது புற்களை பிடிங்கி சாப்பிடுறதுக்கு ஏதுவா இருக்கு. ஆனா டால்பின் அந்த மூக்கு பகுதி வந்து நீண்டு முன்னாடி நீண்டு இருந்த மாதிரி, ஸ்னவுட் வந்து இப்படி முன்னாடி நீண்டு இருந்த மாதிரி இருக்கும். அதே போல அதனுடைய ப்ளோ ஹோல் சொல்லி சொல்றோம், அந்த நாசி துவாரம், இது வந்து கடல் பசுல வந்து ரெண்டு மூச்சு புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு சொல்றோம். அது வந்து ரெண்டு இது இருக்கு, ஆனா டால்பின்ல வந்து ஒன்னு இருக்கு. இது வந்து அப்பப்ப அந்த கடல் மட்டத்துக்கு வந்து அது வந்து மூச்சு வாங்குறதுக்காக அது வரும். கடல் பசு ரொம்ப சாதுவானது, ரொம்ப சவுண்ட் எல்லாம் அது எழுப்பாது, ரொம்ப மெதுவாதான் அதனுடைய இதெல்லாம் இருக்கும். ஆனா டால்பின் பாத்தீங்கன்னா நல்லா சவுண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி ரொம்ப, அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா நீந்தக்கூடியது டால்பின், நல்லா குதிச்சு விளையாடக்கூடியது இந்த மாதிரி இது. ஆனா இந்த கடல் பசு வந்து இதனுடைய இயக்கம் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அடிக்கடி அது வந்து கடல் வெளி அந்த கடல் அடியில உள்ள அந்த புல்வெளியில போய் சாப்பிடுறது மாதிரி ரொம்ப அதனோட மூவ்மெண்ட் எல்லாமே அது வந்து மெதுவா தான் இருக்கும். இதனுடைய வாழ்நாள் பார்த்தா 60-70 ஆண்டு வரைக்கும் அந்த கடல் பசுக்கள் வாழும். ஆனா அந்த டால்பின் அதை பொறுத்த வரைக்கும் 20-40 ஆண்டுகள் அந்த மாதிரி. அந்த டால்பினுடைய இன்னொரு நேச்சர் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா இது மக்களோட நல்லா பழகக்கூடியது.
ஆமா, இப்ப இந்த கடல் பசுவிற்கு மனிதர்களாலும் சரி இயற்கை காரணங்களாலையும் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
கடல் பசுக்கள் வந்து மிகவும் ஒரு அபாயத்தில் உள்ள என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் சொல்லுவோம், ரொம்ப மிகவும் அபாய நிலையில ஒரு விலங்கு. இதற்கு மனிதர்களாலும் இயற்கை காரணிகளாலும் பல நிறைய பாதிப்புகளே வருது. மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப மனிதர்கள் வந்து கடல் பசுக்களை வேட்டையாடுறது, அப்புறம் அதனுடைய அந்த குட்டிகளை பிடிச்சு விக்கிறது, இதெல்லாம் வந்து கடல் பசுவோடைய இழப்புக்கு வந்து அதிகமான இழப்பு வந்து கடல் பசுவுக்கு வந்து ஏற்படுது. அப்புறம் வந்து நம்மளுடைய தொழிற்சாலையில இருக்கக்கூடிய கழிவுகள், அப்புறம் எண்ணெய் கழிவுகள், ரசாயன கழிவு, இதெல்லாம் வந்து கடல்ல கலக்கிறதுனால அதுவும் இதை ரொம்ப அதிக அளவுல பாதிக்குது. அப்புறம் முக்கியமா பிளாஸ்டிக் கழிவுகள், இது வந்து அந்த பிளாஸ்டிக் கழிவுகளும் நம்ம கடல்ல கலக்கிறதுனால அந்த கழிவுகளை அந்த கடல் பசு வந்து சாப்பிட போது அதுவும் அது அதனோட உடலுக்குள்ள அதிக அளவுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. இயற்கை காரணிகள் அப்படின்னு பாக்குறப்ப புயல் வெள்ளங்கள், கடல் பசுக்களுடைய வாழிடங்கள், அதாவது இந்த அது பொல்யூஷன் எல்லாமே சீ கிராஸ் பெட்டை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடியதா இருக்குது. குளோபல் வார்மிங் சொல்றோம், குளோபல் வெப்பமலினம், அதுவும் இந்த கடல் நீர் வெப்பநிலை மாறுவதால அதுவும் கடல் பசுக்களுடைய இனம் அழிவதற்கு காரணமா இருக்கு.
அம்மா, இது வரைக்கும் கடல் பசுக்கள் அதனுடைய பண்பு நலன்கள், அதனுடைய அமைப்பு, அதனுடைய வாழ்க்கை முறை, கடல் பசுவினுடைய உணவு முறை, கடல் பசு இங்க நம்மளுடைய அந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துல கடல் பசுவுக்கு தரப்பட்டுள்ள முக்கியத்துவம் என்ன, மனிதர்களாலும் விலங்குகள்னாலும் கடல் பசுக்கு எப்படிலாம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, இதை எப்படி நம்ம பாதுகாக்கணும், கடல் பசுவை பாதுகாக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறது குறித்து மிகச்சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோமா.
தேங்க்யூ சார்.
நேர்களே, இதுவரை கடல் பசு குறித்து நமக்கு பல்வேறு விதமான தகவல்களை வழங்கிய டாக்டர் எம் பரிபூரண செல்வி அவர்களுக்கும் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் புதுகை பண்பலையின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380000750 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.